ननु अवस्थाविशेषाणाम् अज्ञान अभिन्नत्वे एकाज्ञान पक्षक्षतिः अज्ञान भिन्नत्वे च साक्षात् ज्ञानेन निवृत्तिः भ्रमाद् विपादानत्वं च न स्यात् तेषामिव रूप्यस्यैव उपादाननाशं विना नाशप्रसङ्गश्च शुक्त्यज्ञानं नष्टम् इत्यनुभवविरोधश्च ஏகாஜானபக்ஷம் நானாஜானபக்ஷம் ரெண்டு பட்சங்கள் அத்வைத மதத்தில் இருக்கு. ஏகாஜானபக்ஷத்தில் நியாயாமிர்தக்காரர் சொன்ன தோஷங்களை நிராகரணம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் சில தோஷங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கார். அவர் ஒரு விஷயம் இருக்கு, ஏகாஜானபக்ஷத்திலையும் அவஸ்தாஜானம்னு சொல்லி தனியாக ஒரு சில அஜ்ஞானங்களை ஒத்துக்க வேண்டியிருக்கு. பிராதிபாசிக பிராந்தி வர்றதுக்கெல்லாம் காரணமாக அஜ்ஞானம் இருக்கு. அந்த அஜ்ஞானம் தூலாஜ்யானம்னு சொல்லுங்கோ இல்லை அவஸ்தாஜ்யானம் சொல்லுங்கோ, இந்த மாதிரி அஜ்ஞானங்கள் ஒத்துக்க வேண்டியிருக்கு. அப்போ ஏகாஜான பக்ஷம்னா என்னன்னா அதுடைய சாரம் என்னன்னா மூலாஜ்யானங்கிறது ஒன்றுன்னு சொல்றது ஏகாஜான பக்ஷம். மூலாஜ்யானமே நானான்னு சொல்லக்கூடியது நானாஜான பக்ஷம். ஆச்சஸ்பதி மிஸ்ரர் அந்த மூல அஜ்ஞானத்தை நானான பிரதிஜீவம் சொன்னம் அப்படின்னு சொல்றவர். அது நானாஜான பட்சம்னு சாதாரணமாக இருக்கு. இப்போ ஏகாஜான பட்சத்தில் அவஸ்தாஜானம்னு சொல்றதே அஜ்ஞானம், அவஸ்தா அஜ்ஞானம், இதெல்லாம் அந்த மூல அஜ்ஞானத்தை காட்டிலும் வேறானதா இல்லை அது தது அபின்னமா? மூலாஜானத்தை தவிர்த்து தனியாக இதெல்லாம் இல்லையே அதுவே தான் அப்படின்னு சொல்றியா இல்லை தனியாக இருக்குதுன்னு சொல்றீங்க? தனியாக இருக்குன்னு சொன்னால் என்ன ஆகும்? அநேக விஜானம் வந்துவிட்டு ஏகாஜான பக்ஷக்ஷதி, ஒரே ஒரு அஜ்ஞானம்தான் அப்படின்னு சொல்றவன் மூலாஜானம் தனியாக இருக்கு, அவஸ்தா அஜ்ஞானங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ஒரே ஒரு அஜ்ஞானம் சொல்றவன் சொல்லக்காது இல்லையா? ஏகாஜான பக்ஷத்துக்கே பங்கம் வந்துடுமே. அதைத்தான் சொல்றார், அவஸ்தா விசேஷானாம் அஜ்ஞான அபின்னத் அஜ்ஞான அபின்னத்தையா பின்னத்தையா அதுவும் சொல்லலாம். அஜ்ஞான அபின்னத்வே ஏகா அஜ்ஞான பக்ஷக்ஷதி. எப்படி தெரியுமா? இந்த அஜ்ஞானம் நிறையன்னு சொன்னார், அந்த அஜ்ஞானமும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டா, அந்த ஏக அஜ்ஞானம் இத்தனை அஜ்ஞானத்தோட அபின்னமா இருக்குன்னு சொன்னா அது நானாவாத்தான ஆயிடும். நானா அவஸ்தாஜானமும் நான் சொல்ற மூலாஜ்யானமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னால், அப்போ மூலாஜ்யானம் எத்தனை எத்தனை அவஸ்தாஜானமும் அத்தனை நான் மூலாஜ்யானமே ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறார். ஏகாஜான பட்சக்ஷதி அஜான பின்னத்வேச்ச, எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு, இப்படிதான் இருக்கா நியாயாமிர்தத்துல? புத்தகத்தை கொண்டு வரல. அது அது வருது மேல, அது கரெக்டா வருது.
அஜ்ஞான விசேஷத்திலே அநேக அஜ்ஞானம்
அப்படிதான் இருக்கு. அப்படின்னா அஜ்ஞான அபின்னத்தேங்கிறது அஜ்ஞான விசேஷத்துக்கு இப்படிதான் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். இருக்கிறதுக்கு நாம கத்தி சொல்லுங்க. அப்போ நிறைய தூலாஜ்ஞானம் இருக்கு, இந்த தூலாஜ்ஞானம் எல்லாமே மூலாஜ்ஞானம் தான் அப்படின்னு சொல்லுறோம். இப்போ இத்தனை ஒரு மூலாஜ்ஞானமா நாலா மூலாஜ்ஞானமா? ஆனா மூலாஜ்ஞானம் தான். தூலாஜ்ஞானானி அநேகானி, தூலாஜ்ஞானானி மூலாஜ்ஞான அபின்னானேவ அப்படின்னு சொன்னா மூலாஜ்ஞானானாமே ஒரு பேதாக
உத்தவம்,
ஏகாஜானம் போயிச்சுருக்கேன். இல்லை இது அஜ்ஞானா பின்னம், இது வேற நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டான்னா அப்ப என்ன பண்றது? சாட்சாத் ஞானேன நிவத்தி நத்தியாத்துல சேர்க்கணும். நத்தியா ஞானத்தினாலே இதுக்கு நிவர்த்தி நேரடியாக வர முடியாது. சரியா, ஞானத்தினால நேரடியாக நிவர்த்தியாக கூடியது அஜ்ஞானம் ஒண்ணுதான், வேற எதுவுமே ஞானத்தினால போகாது. ஞானத்தினால போகக்கூடியது அஜ்ஞானம் தான் சொல்ற, இந்த தூள அஜ்ஞானங்கள்லாம் அஜ்ஞானம் இல்லை இது வேறன்னு வேற சொல்ற, அப்ப ஏன்னா இந்த ஸ்தூலாஜானங்கள்லாம் எப்படி தியானத்தினால நேர போக முடியும்? சுக்தி ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் அந்த ரஜத பிரமத்துக்கு காரணமான அஜ்ஞானம் போகாம இருந்துடும் அப்படின்னு ஆபத்தி வரும். அஜ்ஞான பின்னத்துவேச்ச சாட்சாத் ஞானேன நிவர்த்தி நசியாது பிரமாதி உபாதானத்துவஞ்சு நசியா. இந்த ஸ்தூலாஜானம் இப்ப வேஸ்ட். ஏன்னா பிரமத்துக்கு உபாதானம் தேவைப்பட்டது, அதுக்காக தான் நீங்க அஜ்ஞானம்னு சொல்லிட்டு வரேன். மூலாஜானத்தை சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு வேற ஒரு அஜ்ஞானத்தை கொண்டு வந்தேன், ஸ்தூலாஜானம்னு. அந்த ஸ்தூலாஜானம் அஜ்ஞானமே இல்லை, இது வேற ஒண்ணு அப்படின்னு சொன்னா இது எப்படி பிரமாதிகளுக்கு உபாதானம் ஆக முடியும்? அஜ்ஞானம் தானே பிரமத்துக்கு உபாதானம்னு சொல்ல வேண்டியிருக்கணும். அதனால இந்த அவஸ்தா விசேஷங்கள்லாம் இருக்கு, அவஸ்தா விசேஷ அஜ்ஞானம்னு சொன்னாரு. அவஸ்தா ஜானம் இது அஜ்ஞான பின்னம் அப்படின்னு ஒத்துண்டால் இது வந்து பிரமாதிக்கு உபயோகப்படாது, உபாதானம் ஆகாது. மூணாவது தோஷம், தேஷாம் இவ ரூபியஸ்தைவ உபாதான நாசம் வினா நாச பிரசங்க. சரி, அந்த அவஸ்தா அஜ்ஞானங்கள் இருக்கு, அது தியானத்தால நிவர்த்தி ஆகுமா ஆகாதான ஆகும்னு சொல்லணும். எப்படி நிவர்த்தி ஆகும்? அஜ்ஞானம் இல்லை ஆனாலும் நிவர்த்தி ஆகும். அதுக்கு காரணம் அஜ்ஞானம் உண்டான்னு கேட்டா அப்படியும் இல்லை, இதெல்லாம் அனாதின்னு ஒத்துணுட்டார் ஸ்தூலாஜானத்தை. அப்போ ஸ்தூலாஜானம் தியானத்தினால நிவர்த்தி ஆகும் போது நேரடியா நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லணுமே தவிர அதனுடைய காரணமா இருக்கக்கூடிய ஒரு அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகி போனதாக சொல்ல முடியாது. சரி, ஒத்துக்கிறேன் சொன்னா இப்ப என்ன ஆச்சுன்னா, அஜ்ஞானத்தை தவிர வேற ஒரு பதார்த்தம் கூட தியானத்தினால நேரடியாக நிவர்த்தி ஆகலாம் அப்படின்னு கிடைச்சது. யதா ஸ்தூலாஜானம்னு சொல்றது அவஸ்தா விசேஷ அஜ்ஞானம் சொன்னா என்ன? அப்படியானா இந்த ரூபியம் நிவர்த்தி ஆகிறதோ இல்லையோ, பிராந்தி சாந்தி நிவர்த்தி ஆகிறது இல்லையா, இப்போ பிராந்திக்கு விஷயமான ரஜத்தமும் நிவர்த்தி ஆகிறதோனோ இது கூட நேரடியாகவே தியானத்தினால நிவர்த்தி ஆகட்டுமே. இதுக்கு உபாதானமா அஜ்ஞானத்தை நீ எதுக்காக நடுப்பட்டு கொண்டு வரும்? ஞானம் அஜானத்தைத்தான் நிவர்த்தி பண்ணும், வேற எதையும் நேரடியா நிவர்த்தி பண்ணாதுன்னு நியமம் இருந்தால் அப்போ ரூபியத்துக்கு காரணமாக அஜானத்தை ஒத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்? ரூபியம் அஜானத்தை காட்டிலும் வேறானது, இது வந்து ஞானத்தினால நிவர்த்தி ஆகாது. ஆகாதுன்னு சொல்லிட்டா சுக்தி சுக்தியில ரூபிய பிரமம் வந்தவனுக்கு சுக்தி ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட ரூபியம் தெரிஞ்சுட்டே இருக்க முடியாயிடும் இல்லையா. அதெல்லாம் வாரணம் பண்றதுக்காக நாம ரூபியத்துக்கு உபாதானமாக அஜ்ஞானம் உண்டு சொன்னோம். அப்படி சொன்னால் இந்த கேள்விக்கெல்லாம் எப்படி சமாதானம் கிடைக்கிறதுனா, அந்த அஜ்ஞானம் உபாதானம் தியானத்தினால நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா உபாதானமே போனதுக்கு அப்புறம் எப்படி ரஜிதம் நிற்கும்? அதனால அதுவும் அதுவும் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நீங்க என்ன பண்ணினீங்க, அவஸ்தா அஜ்ஞானம்ங்கிற பதார்த்தத்தை அஜ்ஞானத்துக்கு வேறானதாக ஒத்துண்டு அது கூட தியானத்தினால நிவர்த்தி ஆக முடியும் அப்படின்னு நீங்க சொன்னால் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து அந்த ரஜதம் இருக்கே ரஜதம் கூட தியானத்தினால நிவர்த்தி ஆகலாம் அப்படின்னு சொல்லலாமே. இப்படி சொல்லிட்ட அந்த ரஜதத்துக்கு உபாதானமாக அஜ்ஞானம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சொல்ற. தேஷாம் இவ அவஸ்தா விசேஷானாம் இவ ரூபியஸ்தைவ உபாதான நாசம் வினா நாச பிரசங்க வரட்டமே. இன்னொன்னு, சுக்தி அஜானம் நஷ்டம் இது அனுபவ விரோதஸ்த சுக்தி, எனக்கு சுக்தி அஜானம் இருந்தது இப்ப வந்து அது நசிச்சு போயிடுச்சு, சுக்தி அஜானம் போச்சுன்னு இவனுக்கு அனுபவம் வருது. சுக்தி ஜானம் வந்ததுனால என்ன போச்சுன்னா சுக்தி அஜானம் போச்சுன்னு, ஆனா சுக்தி அஜானம்னே ஒண்ணு கிடையாது அப்படின்னு நீ சொல்ற. ஏன்னா அந்த அவஸ்தா அஜானத்தை அஜான பின்னமாக ஒத்துண்டு அந்த பட்சத்துல இந்த தோஷம், அதனால அனுபவ விரோதம் வருதுன்னு இப்ப ஏகப்பட்ட தோஷங்கள் அவர் சொன்னார். இதுக்கெல்லாம் பதில் சொல்ற, இது சேன் யதா அவஸ்தா தாவத் அவஸ்தாவத அபின்னைவ சொன்னார். அவஸ்தா ஜானங்கிற இந்த சப்தத்தை பார்த்தே நீ புரிஞ்சுக்கலாம். அவஸ்தா அவஸ்தாவான்னு லோகத்துல பிரசித்தம், அவஸ்தையையும் அவஸ்தாவானையும் பிரிக்க முடியுமோ? முடியாது. தேகத்துல வரிசையா எத்தனையோ அவஸ்தைகள் வருது, மூணு அவஸ்தைகள் வருது, அந்த அவஸ்தைகள்லாம் அந்த தேகத்தை காட்டிலும் பிரிச்சு தனியா எடுக்க முடியுமா? முடியாது. ஜாகிரத் சொப்ன சுசுப்தி அவஸ்தைகள் வருது, இந்த அவஸ்தையை உள்ளவனையும் அவஸ்தையையும் பிரிச்சு தனியா பேச முடியுமா? முடியாது. அவஸ்தா அவஸ்தாவதோ சாதாரணம். நாம விவிச்சிய புரிஞ்சுக்கலாம், அவஸ்தாத்திரய விவேகம்னு சொல்றது புரிஞ்சுக்கலாமே தவிர பிரிக்க முடியாது. இது வேற இது வேற தனித்தனியா பிரித்து ரெண்டு பாகம் பண்ணி வைக்க முடியாது. அத ஏன் சாதாரணம் இருக்கு? அவஸ்தா அவஸ்தாவதோ சாதாரணம் பிரிக்க முடியாது. அதனால என்ன கிடைச்சதுன்னு கேட்டா, இப்ப அவஸ்தா அஜ்ஞானானின்னு சொல்றேன், இது அஜ்ஞானத்தினுடைய அவஸ்தா விசேஷம் தானே. அஜ்ஞானத்துக்கும் இந்த அவஸ்தா விசேஷத்துக்கும் தாதாத்மியம் இருந்தால் இந்த வஸ்து அஜ்ஞான பின்னம் ஆகவே ஆகாது. அஜ்ஞானம்தான். அப்ப அஜ்ஞானம் அஜ்ஞானத்தை எது நிவர்த்தி பண்ணுமோ அந்த தியானம் இதை நிச்சயமா நிவர்த்தி பண்ணுமோ. ஏன்னா இது அஜ்ஞானத்தை காட்டிலும் வேறானது இல்லை. அதே சமயத்தில் அவஸ்தாவான் ஒன்றாக இருந்தாலும் அவஸ்தைகள் நானாவாக இருக்க முடியும். இருக்கலாமா? ஒரே ஆசாமிக்கு எத்தனை அவஸ்தைகள் வந்துட்டே இருக்கு. அதே போல இந்த அஜ்ஞானம் மூல அஜ்ஞானம் அஜ்ஞானங்கிறது ஒன்றாக இருந்தால் கூட அதனுடைய அவஸ்தா அஜ்ஞானங்கள் நானாவாக இருக்கு. சாதாரணமாக ஒரே ஒரு அஜ்ஞானம் இருந்தாலும் அந்த அஜ்ஞானத்தினுடைய சக்தி அனந்தம்னு சொல்றாரு. எத்தனை சக்தின்னு கேட்டா அனந்த சக்தி. அந்த மாதிரி தானே அவஸ்தாங்கிறதும் அனந்த அவஸ்தாக்கள் இருக்கு, அவஸ்தா அஜ்ஞானங்கள் இருக்கு. ஒவ்வொரு அவஸ்தா அஜ்ஞானம் ஒவ்வொரு வேலையை பார்க்கறது, ஒவ்வொரு காரியத்தை உண்டு பண்றது. இதுல ஒன்றும் ஏகாஜ்ஞான பட்சத்துக்கு ஆணி ஒன்றும் வந்துவிடாது அப்படின்னு சொல்றாங்க. யதஹ அவஸ்தா தாவத் அவஸ்தாவதஹ அபின்னா ஏவ அஜ்ஞானைக்கென்று சர்வாவஸ்தா அனுஸ்யூத ஏகாக்காரம் ஆதாய. நீங்க எத்தனை அவஸ்தா விஜயானம் சொன்னாலும் அது எல்லாத்திலையும் அனுகூதமாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு அஜ்ஞானம் தான். ஒரே அஜ்ஞானம் அஜ்ஞான நானாத்வம் நான் சொல்ல வரேன். எல்லா கோவிலையும் அனுஸ்யூதமா இருக்கக்கூடியது ஒரே கோத்வம். அது நானா ஒவ்வொரு கோத்துல தனித்தனியா கோத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாமே கோதான். அதை போல இது எல்லாமே அஜ்ஞானத்தினுடைய அவஸ்தா விசேஷங்கள்னு சொல்லக்கூடியது எல்லாமே அஜ்ஞானம்தான். அதுவும் ஒரே அஜ்ஞானம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவஞ்ச அஜ்ஞானாவஸ்தாயாக அஜ்ஞானத்வேன ஜான சாட்சான் நிவர்த்தியத்வா அனுபவத்தி. நீங்க சொன்ன தோஷங்கள்லாம் இப்ப வரல. ஏன்னா ஜானத்தினால இது சாட்சாத்தா நிவர்த்தி ஆகலாம். ஏன்னா அஜ்ஞான அவஸ்தை தானே இது, வேற இல்லையே. இது அஜ்ஞானத்தை காட்டிலும் வேறான ஒரு பதார்த்தமா இருந்து கொடுத்தனா எப்படி ஜானத்தினால நிவர்த்தி ஆகும்னு நீ கேட்கலாம். நான் அப்படி சொல்லலே. இது அஜ்ஞானத்தினுடைய ஒரு அவஸ்தா விசேஷம்னு தான் சொல்லியிருக்கேன். அது ஜானத்தினால நேரடியா நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. எத்து அவஸ்தா விசேஷானாம் இவ ரூபியஸ்தெய்வ உபாதான நிவர்த்தியும் வினா நிவர்த்தி ஆபாதனம் தது அயுக்தம். அவன் ஒரு தோஷம் சொன்னான், அவஸ்தா அஜ்ஞானங்கள்லாம் தியானத்தினால நேரடியா போகலாம்னு சொன்னா அப்ப ஏன் ரூபம் நேரடியா போகக்கூடாது, அதுக்கு எதுக்கு உபாதானம் தேவை அப்படின்னு கேட்டான். அதுக்கு என்ன சொல்றார், அது தப்பு பேசப்படாது. அஜ்ஞான ஏவ தியானத்த சாட்சாத் விரோத அவதாரணேனா அஜ்ஞான அவஸ்தாயா ஸ்தலபின்னாயாக ஜான சாட்சான் நிவர்த்தியத்துவ அருகத்வா. ஆனா யுக்தியை பார்க்கணும். தியானம் எதை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா தனக்கு விரோதியா இருக்கிறத தானே நிவர்த்தி பண்ணும். எதவனாக நிவர்த்தி பண்ணுன்னு சொல்லுங்க, விரோதிய ஒரு விரோதி நிவர்த்தி பண்ணும். இதுதான் லோக நியமம். அப்ப தியானத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் விரோதம் தெரிகிறது. தியானம் எந்த விஷயத்தை தெரிவிக்கிறதோ அஜ்ஞானம் அந்த விஷயத்தை மறக்கிறது. அதனால ரெண்டுக்கும் விரோதம் இருக்கு. அதனால தியானம் அஜ்ஞானத்தையும் நிவர்த்தம். ஆனால் தியானத்துக்கும் ரூபியத்துக்கும் என்ன விரோதம் இருக்கு? ஒரு விரோதமும் கிடையாது. அப்ப அது எதுக்காக நேரடியா ரூபத்தை நிவர்த்தி பண்ணணும்? அவசியம் இல்லை. இந்த அவஸ்தா அஜ்ஞானம்னு சொன்னாலே இதுவும் அஜ்ஞானத்தை காட்டு அஜ்ஞானமே தான். அது மறைக்கிறதா இல்லையா? இந்த அவஸ்தா அஜ்ஞானம் தியானம் எதை தெரிவிக்கிறதோ அதை மறைச்சுதான் மறைக்கலையா? மறைச்சது அப்படின்னா விரோதம் வந்துடும். விரோதம் வந்ததுனாலே இந்த தியானம் அந்த அவஸ்தா அஜ்ஞானத்தை நேரடியாக நிவர்த்தி பண்ணலாம். ஆனால் ரூபியத்தை அந்த தியானம் ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதை நிவர்த்தி பண்றதுக்காக நேரடியாக நிவர்த்தி பண்ண முடியாதுங்கிறதுக்காகத்தான் அதனுடைய உபாதானத்தை நிவர்த்தி பண்ணினதாக நாம கல்பனை பண்றோம். அப்பதான் அந்த ரூபம் இல்லாம போகும். அதனால அந்த ரூபத்துக்கு அஜ்ஞானத்தை உபாதானமாக அவசியம் ஒத்துந்தாகணும், இல்லாட்டா வேற கதி இல்லை. அஜ்ஞானே ஏவ ஜானத்த சாட்சாத் விரோத அவதாரணேன அஜ்ஞான அவஸ்தாயா தது அபின்னாயாக ஜான சாட்சாம் நிவர்த்தியத்வ அருகத்வா நது ரூப்யாதீனாம் அநீதிருக்வா. ரூபியங்கள்லாம் ஒன்றும் விரோதி இல்லை தியானத்துக்கு. அநேக அஜ்ஞான இங்கேருந்து ஆரம்பிச்சு அநேக அஜ்ஞான பட்சத்தை இதுவரையில் ஏகாஜ்யான பட்சத்தை அதுல ஒன்றும் தோஷம் இல்லை சரியா இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டார். அநேகாஜ்யான பட்சேது சங்காபி நோதேதி, அஜ்ஞானமே அநேகம்னு சொல்ற பட்சத்துல இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒன்றும் இடம் இல்லை. அதுக்கு மேல வேற தோஷம் சொல்றேன், நானும் அஸ்மின் பட்சே ஏகையா விருத்தியா சர்வ தடஜானத்தை நிவர்த்தி உத ஏக தடஜானத்த. அஜ்ஞானம் அநேகம்னு சொன்னா ஒவ்வொரு விஷயத்துல கூட அஜ்ஞானம் அநேகமா இருக்கும். அநேகம்னா எத்தனை அனந்தம். ஒரு விஷயத்த இதுவரை சொல்ல யாவந்தி ஜானானி தாவந்தி அஜ்ஞானானி, ஒரு விஷயத்தை பத்தின ஜானங்கள் எத்தனை வருமோ அத்தனை அஜ்ஞானமும் உண்டு. ஒவ்வொரு ஜானமும் ஒவ்வொரு அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது. சரி, இது நானா அஜ்ஞான பட்சமாச்சு. இப்ப இவன் என்ன கேட்க போறான், கட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கேனோ இல்லையோ, எனக்கு ஒரு கட ஜானம் வருது அப்படின்னா இந்த கட அஜ்ஞான கட ஜானம் ஒரு கட அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுன்னு சொல்றோம். எல்லா கட அஜ்ஞானத்தையும் இதனால நிவர்த்தி பண்ண முடியாது இல்லையா, ஒரே ஒரு கட அஜ்ஞானத்தை இது நிவர்த்தி பண்ணும். பாக்கி கட அஜ்ஞானங்கள்லாம் இருக்கா இல்லையா, இதே கட்டத்தை பறக்கக்கூடிய பாக்கி அஜ்ஞானங்கள் எங்க போகும், இதனால ஒன்றும் போக முடியாது. அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்கிறேன், இந்த ஒரே ஒரு கட அஜ்ஞானம் போனால் கூட அத்தனை கட அஜ்ஞானம் அந்த கட்டத்தை மறைச்சி வச்சுதான் வச்சுருக்கு, எப்படி கட பிரகாசம் வரும்? இல்ல இந்த ஜானம் எல்லா கட அஜ்ஞானத்தையும் சேர்த்து மொத்தமா நிவர்த்தி பண்ணிடுத்து அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் கட அஜ்ஞானமே இல்லைன்னு ஆயிடும். மறுபடியும் ஒரு பிராந்தியத்தி வர்றதுக்கு வழியே இல்லாத இல்லையா, இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு. அதனால இவன் என்ன கேட்கறான், வரக்கூடிய ஜானம் நானா அஜ்ஞான பட்சத்துல வரக்கூடிய விஷய ஜானம் எல்லா அந்த விஷயத்தை பத்தின எல்லா அஜ்ஞானத்தையும் நிவர்த்தி பண்ணிடுமா, இல்லை குறிப்பிட்டு ஏதோ ஒரு அஜ்ஞானத்தை மாத்திரம் நிவர்த்தி பண்ணுமா? விகல்பம், நம்ம ரெண்டு பக்கத்துலயும் இடுக்கியில பிடிக்க விடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு தான் அது தெய்வம் பண்றான். ஆத்தே புனகா சுக்தேகே கதாபி அப்பிரகாசம் நினைச்சா, ஒரு தடவை பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சுக்தி மறையவே மறையாது. ஏன்னா தத் விஷேகமான சகல அஜ்ஞானத்தையும் இந்த ஞானம் நிவர்த்தி பண்ணியாச்சு, இன்னும் அஜ்ஞானத்துக்கு வரவே முடியாது. அந்தியே விற்பி காலேபி பிரகாசம் நச்சா, ஒரே ஒரு அஜ்ஞானத்தை தான் நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா மற்ற அஜ்ஞானங்கள்லாம் இன்னும் மறைச்சு வச்சுன்னு தானே இருக்கு, அந்த விஷயத்தை எப்படி அது பிரகாசமாகும்? அதனால விஷயம் தெரியாத போயிடும். விற்பிகாலேபி பிரகாசம் நச்சா ஏகத்திய ஆவரணத்திய நிவர்த்தாவபி ஆவரணாந்தர அனிவிருத்தே இதுச்சே கேள்வி சத்னமா இருக்கு இதுச்சேன்னா. இதுக்கே வா சில கல்பனைகள்லாம் பண்ணி வச்சிருக்கேன், புரிய வைக்கிறதுக்காக பிரக்ரியா பண்ணி வச்சிருக்க. ஏகையா விருத்தியா ஏக அஜான நாசேபி தயைவ ஆவரணாந்தராணாம் பிரதிருத்தத்வாத் யாவத்து சா திஷ்டதி தாவத்து பிரகாசா தத்யாம் அபகதாயாம் புனக அப்பிரகாசிச்ச உபபத்தியதே. ஒரு அஜ்ஞானம் ஒரு ஜானத்தினால நிவர்த்தி ஆகுங்கிறத நான் ஒத்துக்கிறேன், எல்லா அஜ்ஞானமும் நிவர்த்தி ஆயிடும் சொல்லல. ஆனால் அந்த ஒரு அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஜானம் இருக்கிற காலத்துல அந்த விஷயத்தை பத்தின மத்த அஜ்ஞானங்கள் விஷயத்தை ஆவரணம் பண்ணாது. ஆவரணம் பண்ணினா தானே தெரியாத போறேன் நீங்க சொல்லுவேன், ஒரு அஜ்ஞானம் தானே போச்சு மற்ற அஜ்ஞானங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் இந்த விஷயத்தை மூடிடுமே, எப்படி ஞானம் அதை தெரிவிச்சோம்னு உங்க கேள்வி. நான் என்ன சொல்றேன், இந்த ஞானம் இருக்கிற பரியந்தம் மற்ற அஜ்ஞானங்கள் இந்த கட்டத்தை மறைக்காது, இதுதான் அதனுடைய சுபாவம். இந்த விருத்தி நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் வந்து மறைச்சுக்கிட்டோம். ஆகா இந்த ஞான காலத்துல மாத்திரம் ஒரு அஜ்ஞானம் பூர்ணமாவே நஷ்டம், மற்ற அஜ்ஞானங்கள் அந்த விஷயத்தை தொடாது, மறைக்காம அப்படியே தடஸ்தமாக நின்றுடும். இது என்னுடைய இது இப்ப விஷயம் பிரகாசமாகலாமா? இந்த ஞானம் விருத்தி ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்புறம் வந்து மறைச்சுக்கிட்டோம், எனக்கு ஒன்றும் பாதகம் இல்லை. அதனால விருத்தி ஞானம் இருக்கிற பரியந்தம் அந்த விஷயத்தை மற்ற அஜ்ஞானங்கள் வந்து மறைக்காது. இவ்வளவு ஒரு பிரக்கிரியை பண்ணிருக்கேன். ஏகையா விருத்தியா ஏக அஜ்ஞான நாசேபி, ஒரு அஜ்ஞானம் நாசமானாலும் தயைவ ஆவரணாம் ஈஸ்தரானாம் பிரதிருத்தத்வா, மற்ற அஜ்ஞானங்கள் ஏன் இந்த விருத்தி காலத்துல அதை மறைக்காம விடுறது? இந்த கேள்வி வரும் இல்லையா, அதுக்கும் மறைக்க சாமர்த்தியம் உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த விருத்தி வர காலத்துல மாத்திரம் அது ஏதோ பயந்துட்டு தனியா நிக்கிற மாதிரி இருக்க, விஷயத்தை தொடாம மறைக்காம இருக்கே ஏன்? இந்த தியானத்துக்கு அந்த சாமர்த்தியம் இருக்க. இந்த ஞானம் அதை பிரதிரோதம் பண்றது, தடுக்கிறது, மறைக்க விடாம தடுக்கிறது விஷயத்தை. பிரதிரோதம்னா பிரதிபந்தம் பண்ணிடுறது, மறைக்க முடியாம அந்த மற்ற அஜ்ஞானங்கள் எல்லாம் பிரதிபந்தமும் பண்ணிடுறது. அதனாலதான் விருத்தி இருக்கிற பரியந்தம் மற்ற அஜ்ஞானங்கள் அந்த விஷயத்தை மறைக்கிறது இல்லை. விருத்தி போயிருத்தனா அதனுடைய சுவாவம் மறைச்சு விடுறது. இதைத்தான் சொல்ற தயைவ ஆவரணாந்தரானாம் பிரதிருத்தத்வார் யாவது சா திஷ்டதி, எது பரியந்தம் அந்த விருத்தி இருக்குமோ அது பரியந்தம் பிரகாசகா, அதாவது விஷயம் பிரகாசம் இருக்கணும். சத்தியாம் அபகதாயாம், அந்த விருத்தி போயிடுத்துன்னு வச்சுக்கோ, புனக அப்பிரகாசிச்ச, மறுபடியும் அந்த அஜ்ஞானங்கள் வந்து மூடிடும். உபபத்தியதே அஜ்ஞானத்தை தியானப்பிராகபாவஸ்தானியத்வா. இது எப்படி இந்த மாதிரி ஒரு சுவாவத்தை நீங்க கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டா, தார்பிகாளுடைய வழிதான். அவ வந்து அஜ்ஞானம்னு சொல்லாட்டாலும் தியானஸ்தானத்துல, அஜ்ஞானஸ்தானத்துல தியானத்துடைய பிராகபாவம்னு வச்சுட்டு இருக்கா. அந்த பிராகபாவத்துடைய சுவாவத்தை நம்ம விசாரிக்க பார்த்தாலும் இப்படிதான் கிடைக்கிறது இல்லையா. தியானத்தினால ஒரே ஒரு தியானம், அந்த தியானத்தினுடைய பிராகபாவம் தான் போச்சே தவிர, அந்த விஷயத்தை பத்தின எத்தனையோ தியானங்கள் வரப்போறது, அந்த தியானங்களுடைய பிராகபாவங்கள்லாம் போகல இல்லையா. ஒரு ஒரே ஒரு ஞான பிராகபாவம் போயிருக்கு, அனந்த ஞான பிராகபாவங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கு. அந்த சமயத்துல அந்த ஞான பிராகபாவம்னா இத்தனை இருக்கு, எப்படி அந்த கட்டம் தெரியறதுன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இந்த தியானம் இருக்கிறவரை மற்ற ஞான பிராகபாவங்கள்லாம் இவனை வந்து இந்த கட்டத்தை ஒன்றும் மறைக்காது அப்படின்னு சொல்லி ஆகணும். அதே தான் நானும் அஜ்ஞானத்துக்கு சொல்லிடுறேன். யதா தவ ஏகம் ஜானம் ஏகமேவ பிராகபாவம் நாசயதி தன்னாசரூபேண உதயாத் பிராகபாவாந்தர நிபந்தனம் அஜ்ஞாதத்வாதி வியவஹாரஞ்ச பிரதிபத்தனாதி ததா மமாபி ஏகம் ஜானம் ஏகமேவ அஜ்ஞானம் நிவர்த்தயதி அஜ்ஞானாந்தர நிபந்தனஞ்ச பிரயோஜனம் பிரதிபத்தனாதி இது கம் அனுப கிம் அனுபபன்னம். எல்லாம் சரியா இருக்கு. ஒரு தியானம் வந்தது, தியானம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாம தெரியாதுன்னு சொல்லுவோம். தியானம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப தெரியாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? தியான பிராகபாவம். அந்த அந்த விவகாரத்துல தார்க்கிகன் நாம அஜ்ஞானம்னு சொல்லுவோம். ஆனா அவன் என்ன சொல்றான்? தியானத்தினுடைய பிராகபாவம்னு தானே சொல்றான் இல்லையா. அவன் தெரியாது அப்படின்னு சொல்ற அஜ்ஞானம்னு சொல்றதுக்கு தியானத்துடைய பிராகபாவம் விஷயம்னு சொல்றான். இப்ப ஒரு தியானம் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த விஷயத்துல தியான பிராகபாவம் இருக்கா இல்லையானா, நிறைய தியான பிராகபாவம் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் எத்தனையோ அந்த விஷய தியானம் வரப்போறது இல்லையா, அத்தனை தியான பிராகபாவங்கள் இருக்கு. அப்ப ஏன் அஜ்ஞாத்தம்னு சொல்லல? ஒரு தியானம் வந்ததுக்கு அப்புறமும் இந்த விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லணுமே. எத்தனையோ தியான பிராகபாவம் இருக்குன்னு கேட்டா, இந்த தியானம் அந்த விவகாரத்தை பிரதிபந்தம் பண்ணிடுத்து. அந்த தியான பிராகபாவங்கள்னால என்ன ஒரு விவகாரம் ஏற்படணுமோ, தெரியாதுன்னு விவகாரம் ஏற்படணுமே, அந்த விவகாரத்தை பிரதிபந்தம் பண்ணிடுத்து இந்த தியானம். அதனால விவகாரம் வரல. இந்த பிரதிபந்தகமான தியானம் போனதுக்கு கூட தெரியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கலாம். தியானம் இருக்கிற பிரியத்தை இந்த இடத்துல தியானம்னு சொல்லி, அந்த தியானமும் தியானத்தினால வரக்கூடிய உத்புத்த சம்ஸ்காரம் இந்த ரெண்டையுமே பிரதிபந்தகம்னு தார்க்கிக்காக சொல்லுவாள். ஏன்னா இந்த தியானம் ரெண்டு கஷணத்துக்கு மேல இருக்காது, அப்புறம் போயிடும். போனதுக்கு அப்புறம் தெரியாதுன்னு சொல்றது வழக்கம் இல்லைப்போ. அது போனதுக்கு அப்புறம் கூட சம்ஸ்காரம் உத்புத்தமாக இருந்ததுன்னா தெரிஞ்சது, எனக்கு தெரியுமே தெரியுமே தான் சொல்றது வழக்கம். அதனால அந்த தியானமும் பிரதிபந்தகம். தியானத்தினால வரக்கூடிய சம்ஸ்காரம் உத்புத்தமாக இருந்தால் அது தூங்கிடுத்தோம்னா தெரியாதுன்னு சொல்லாது சொல்லுவான். அதனால உத்புத்தமாக இருக்கிற பட்சத்துல அது கூட அந்த விவகாரத்துக்கு பிரதிபந்தகம்னு சொல்லுவான். அதனால அதே மாதிரி அஜ்ஞான விஷயத்துல நான் பிரக்கிரியையை கல்பிக்க முடியும். அத்தச்ச பிரதிபந்த பதேன காரியானுற்பத்தி பிரயோஜகத்துவம் காரணாபாவ பிரதிபந்தக சாதாரணம் அபிஹிதம். இங்க சின்னதா அவன் ஒரு கேள்வி கேட்பான். நீங்க பிரதிபந்தம்னு சொல்றீங்களே, இது சரியா இல்லையே. பிரதிபந்தகம்ங்கிறதுக்கு தார்க்கால சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா, காரணீபூத அபாவ பிரதியோகித்துவம் பிரதிபந்தகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எது எந்த எதனுடைய அபாவம் காரியத்துக்கு காரணமோ அது காரியத்துக்கு பிரதிபந்தகம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். சொல்றது எது இல்லாம இருந்தால் காரியம் உண்டாகுமோ அது காரியத்துக்கு பிரதிபந்தகம். சொல்றது ஒரு பெண்தான் இருக்கு. காரியத்தை காரியோத்பத்திக்கு பிரதிபந்தகம்னா என்ன? பொதுவா வன்னிங்கிறது அக்னிங்கிறது தாகத்துக்கு காரணம். தாகம்னு சொன்னா எரிக்கிறது, அந்த தாகம் அதுக்கு காரணம். ஆனால் அங்க வந்து ஏதோ ஒரு மந்திரம் பண்ணிட்டாங்கன்னா, மந்திரம் போட்டாங்கன்னா அது எரிக்க மாட்டேங்கிறது. இப்ப என்னாச்சு, இந்த மந்திரங்கிறது பிரதிபந்தகம்னு சொல்லணும் இல்லையா? மந்திரத்தை பிரதிபந்தகம்னு சொல்லணும்னா, இந்த மந்திரம் இல்லாம இருந்தா தான் அக்னி எரிக்கும்னு நம்ம சொல்லணும். மந்திரம் இருந்தா அக்னி எரிக்காது. அப்ப மந்திரத்தினுடைய அபாவம் கூட அக்னியோட சேர்ந்து இந்த காரியத்துக்கு ஒரு காரணம். அப்ப எது இல்லாமல் இருந்தால் காரியம் உண்டாகும்? மந்திரம் இல்லாம இருந்தா தான் அக்னியிலேருந்து இந்த காரியம் உண்டாகும். அப்படியானால் அந்த அபாவ பிரதியோகி, காரணியம் போது அபாவ பிரதியோகி மந்திரம் அந்த காரியத்துக்கு பிரதிபந்தம். அதனால எப்படி சொல்றது, எது இல்லாம இருந்தால் காரியம் உண்டாகுமோ அது காரியத்துக்கு பிரதிபந்தகம், எது இருந்தால் உண்டாகுமோ அது காரணம். சரியா? எது இல்லாம இருந்தா காரியம் வருமோ அது பிரதிபந்தகம், எது இருந்தா தான் காரியம் வருமோ அது காரணம். இந்த மாதிரி வச்சுக்க வேண்டியது. இப்ப நீங்க சொல்ற பிரதிபந்தம் வித்தியாசமா இருக்கு. ஏன் வித்தியாசமா இருக்குன்னு கேட்டா, அஜ்ஞானம் இருந்தால், அஜ்ஞானம் இருந்து அஜ்ஞானம் இருக்கு இருந்தா ஒரு காரியம் வரணும், தெரியலேங்கிற விவகாரம் வரணும். தியான காலத்துல அஜ்ஞானம் இருந்தும் அந்த மாதிரி விவகாரம் வரல. ஏன்னு கேட்டா நீங்க சொல்றேன், இதுதான் தியானம் தான் பிரதிபந்தம் பண்ணிடுத்தோம். சரிதானே? பிரதிபந்தம் பண்ணிடுத்தோம். பிரதிபந்தம் பண்ணிடுத்தோம்னு சொன்னா தியான அபாவமும் தியானம் பிரதிபந்தம் பண்ணும்னு சொன்னா, இப்ப தியானத்தினுடைய அபாவம் காரணமா இருக்கணும்னு ஆச்சு இல்லையா? தெரியாதுன்னு விவகாரம் பண்றதுக்கு தியானத்தினுடைய அபாவம் காரணமாக இருந்தால் அந்த விவகாரத்துக்கு தியானத்தை பிரதிபந்தகம்னு சொல்லலாம். முன்னாடி சொன்னபடி அந்த நெருப்பு எரிக்கிறதுக்கு அந்த மந்திரம் இல்லாம இருக்கிறது, மந்திரத்தினுடைய அபாவமும் காரணமாக இருக்கு, அதனாலதான் மந்திரத்தை பிரதிபந்தகம்னு சொல்றோம். அந்த மாதிரி தெரியாதுன்னு சொல்றதுக்கு தியானத்தினுடைய அபாவம் ஒரு காரணமாக இருந்தால் அப்ப அந்த தியானத்தை பிரதிபந்தம் பிரதிபந்தகம்னு சொல்றது நீங்க அந்த நியமப்படி சரியாகும், லட்சணப்படி கரெக்டாகும். ஆனா அப்படி சொல்ல மாட்டாங்க. தெரியாதுன்னு சொல்றதுக்கு அஜ்ஞானம் காரணம்னு சொல்லுவாளே தவிர தியானத்தினுடைய அபாவமும் ஒரு காரணம் இப்படி வழக்கம் கிடையாது. அது அஜ்ஞானம் வேற, தியான அபாவம் வேற. தியான அபாவம்ங்கிறது தியானமே இல்லைங்கிறது. ஒரு கட்டத்துக்கு தியானமே கிடையாது. கட்டம் ஏதாவது தெரிஞ்சுக்குமா? அப்புறம் அங்க என்ன இருக்கு? தியான அபாவம் இருக்கு, தியான அபாவம் இருக்கு, ஆனா அஜ்ஞானம் கிடையாது. இப்ப நாம பேசுறோம், நாமெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். இந்த செவர் இருக்கு, அது புரிஞ்சுக்குமா? புரிஞ்சுக்காது இல்லையா? அப்ப இந்த செவத்துக்கு தியான அபாவம் இருக்கு, ஆனால் செவத்துக்கு அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லுங்க. அஜ்ஞானம் இருக்குன்னு சொன்னா தியானத்தினால அது நிவர்த்தி ஆகணும். என்னைக்கான ஒரு நாள் அதுக்கு தியானம் வந்து அந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகுமா? ஆகாதோ இல்லையா? அஜ்ஞானம் இருக்குன்னு எப்போ சொல்லலாம்னா, அவனுக்கு தியானம் வந்தா அது நிவர்த்தி ஆகும்படியா இருக்கணும். அதனால தியானத்தினுடைய அபாவம் மாத்திரம் அஜ்ஞானம் இல்லை, இது வேற, இதுவும் ஒன்று தனியாக சொல்ல வேண்டியது. அப்படி பார்க்கும்போது தெரியாதுன்னு நம்ம விவகாரம் பண்றதுக்கு அஜ்ஞானத்தை தான் காரணம்னு சொல்லணுமே தவிர, தியானத்தினுடைய அபாவம்னு சொல்றது ரொம்ப சித்தாந்தத்துக்கு சரியா வரும். நீங்க எப்படி சொல்லிவிட்டேன்னா, அஜ்ஞான அந்த அஜ்ஞானத்தினால வரக்கூடிய விவகாரத்துக்கு தியானத்தை பிரதிபந்தகம்னு சொல்றேன், ஆனா பிரதிபந்தகத்துக்கு தார்க்கிகன் சொன்ன லக்ஷணம் அதுல வரமாட்டேங்கிறது. நீங்க எப்படி பிரதிபந்தகம்னு சொன்னீங்க? நீங்க கேள்வி வரும். இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றார், அத்திரச்ச பிரதிபந்த பதேனா காரிய அனுற்பத்தி பிரயோஜகத்துவம் காரண அபாவ பிரதிபந்தக சாதாரணம் அபிஹிதம். என்ன சொல்றாருன்னா, நான் சொல்ற லக்ஷணத்தை கொஞ்சம் வித்தியாசப்படுத்திங்கோ. இப்போ நான் சொல்ற பிரதிபந்தக சப்தத்துக்கு அர்த்தம் வேற. நீங்க சொல்ற மாதிரி நான் லக்ஷணம் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. காரியம் அப்படி சொன்னா அப்படியே நானும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் கொஞ்சம் மாற்றி சொல்றேன். காரிய அனுற்பத்தி பிரயோஜகத்துவம், காரியம் வராமல் இருப்பதற்கு எது பிரயோஜகமோ அதுன்னு சொல்றேன். ரெண்டுக்கும் பொதுவா வரும், அந்த மணிமந்திராதிகளுக்கும் இது வரும். ஏன் வன்னி இருந்தும் காரியம் வரலையே அப்படின்னு கேட்டா, அது வராம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்றோம். நாம சொல்ற தமிழ் காரணம் இல்லை, இதுதான் காரணம்னு சொல்றோம் இல்லையா, சமஸ்கிருதத்துல இதுதான் காரணம்னு சொல்றாரு, பிரயோஜகம்னு சொல்றோம். ஏன்னா இது காரணம் இல்லை, இந்த மணி மந்திரம் இது இருக்கிறது தான் காரியம் வராம இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா காரியம் வர அதுக்கு பிரயோஜகம்னு இந்த இதுல சொல்றோம். அப்ப என்னாச்சு, அதுவும் பிரதிபந்தகம். அதே சமயத்துல இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஒரு இடத்துல அக்னியே இல்லை, அக்னியே இல்லை, இங்க ஏன் ஒன்னும் தாகமே ஏற்படலையே அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும், அக்னி இல்லாததுதான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ காரண அபாவம், காரண அபாவத்தையும் காரிய அபாவத்துக்கு பிரயோஜகமானு சொல்றோம். காரணம் இல்லை அதான் காரியம் வரல, ஏன் காரியம் ஏற்படல, காரணம் இல்லை. அப்ப காரிய அபாவம், காரியம் உண்டாகாம போனதுக்கு காரணம் இல்லைங்கிறதையும் நாம பிரயோஜகமா சொல்றோம், காரணம் இருந்து பிரதிபந்தகம் ஒண்ணு இருக்கிறதையும் நாம பிரயோஜகமாக சொல்றோம். அப்ப இது ரெண்டுக்கும் பொதுவாக நாம் பிரதிபந்தக பதத்தை இங்க உபயோகிச்சிருக்கேன். இந்த பிரதிபந்தக சப்தத்துக்கு அர்த்தம் காரிய அனுற்பத்தி பிரயோஜகத்துவம் பிரதிபந்தகத்துவம். இதுதான் என்னுடைய லட்சணம், பிரதிபந்தக லட்சணம், இதை வச்சு நான் பேசுறேன். அதனால இப்ப அஞ்ஞானங்கிறது ஒண்ணு இருந்தாலும் ஞானம் இருக்கும் காலத்துல உங்களுக்கு நஞ்ஞாயதே இதெல்லாம் எனக்கு அப்படிங்கிற விவகாரம் வராது, அதுக்கு நான் சொல்ற பிரதிபந்தக லட்சணம் வரும். ஞானம்தான் ஞாதங்கிற விவகாரம் வரத்துக்கும் நஞ்ஞாதங்கிற விவகாரத்துக்கும் பிரதிபந்தகம், சரியா. இப்ப காரணம் இல்லை, காரண அபாவம், காரணம் இல்லாததுனால அந்த விவகாரம் வரல அப்படின்னு நான் சொல்றேன். அதுதான் காரிய அனுற்பத்தி பிரயோஜகத்துவம் காரணாபாவ பிரதிபந்தக சாதாரணம் இக விவக்ஷி இக அபிஹிதம், சாதாரணம் அபிஹிதம் ஏவம் அவஸ்தா விசேஷ பக்ஷேபி பிரகாச அப்பிரகாஷோ உபபாதனீயோ. இந்த இந்த விஷயத்தை நம்ம வந்து அவஸ்தா விசேஷ அஜான பட்சத்திலையும் எடுத்துக்கணும். அவஸ்தா விசேஷம் சொல்றதுக்கு இந்த கேள்வி வருமே, எத்தனை அவஸ்தா விசேஷ அஜான்கள் சொல்றதே, ஒண்ணு போறது பாக்கி எல்லாம் மறைக்காம நிக்கிறதுங்கிறத இந்த அம்சத்தை இந்த ரீதியில தான் உபபாதனம் பண்ணணும். உபபாதனையோன்னு விட்டுட்டார். ஏவம் அமூர்த்தஸ்ய அஜ்ஞானஸ்ய எத்யபி தண்டாதினா கவாதீனாமிவ அபசரணம் கராதினா கடாதீனாமிவ சம்வேஷ்டனஞ்ச ந சம்பவதி ததாபி காரிய அக்ஷமத்துவ சாம்மேன அபசரண சம்வேஷ்டன பக்ஷவு யோஜனியோ. முன்னாடி உள்ள கிரந்தக்காரெல்லாம் பல திருஷ்டாங்கள் திருஷ்டாந்தங்கள் கொடுத்து இந்த விஷயத்தை நிரூபிச்சிருக்கான். அது என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, அபசரணம் தீருபடவத் அபசரணம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கா, கடவத் சம்வேஷ்டனம் இப்படி எல்லாம் திருஷ்டாந்தம் கொடுத்துருக்கேன். சித்தாந்தலேசங்கிறத வரிசையா எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கா, எல்லாம் பிராச்சீன உதாரணங்கள். இது எல்லாத்தையும் அவர் பார்த்து கண்டிச்சார். முடியுமா, கவாதி தண்டத்தை எடுத்து மாடுகள் எல்லாம் இருந்ததுன்னா அதை விரட்டினா விரட்டடிச்சு அதெல்லாம் ஓடி போகும், பயந்துன்னு ஓடும். அத போல இந்த ஞானம் வரும் காலத்துல மத்த அஜ்ஞானங்கள்லாம் ஓடி போகிறது, எங்க போகும் அது. இது அமூர்த்த பதார்த்தம், மூர்த்தமான ஒரு பதார்த்தமா இருந்தா விரட்டி அடிச்சா அது ஓடும், அஜ்ஞானம் எங்க ஓடும், ஓட முடியுமா, முடியாது. அதே மாதிரி பாய் விரிச்சிருக்கு, பாய் விரிச்சிருந்தா அது பூதலத்தை மறைக்கிறது, அதை சுருட்டிட்டோம்னா பூதலம் தெரியும் இல்லையா. அந்த மாதிரி கடவத் சம்வேஷ்டம், ஒரு ஞானம் வரும் காலத்துல அஞ்ஞானங்கள்லாம் வந்து அந்த விஷயத்த அப்படி விரிச்சு மறைச்சு வச்சுட்டு இருக்கு. ஒரு ஞானம் வரும் காலத்துல பாயை சுருட்டி எடுத்த மாதிரி எல்லா அஞ்ஞானங்களையும் சுருண்டுன்றது. அப்ப என்னாச்சு, விஷயம் தெரிய ஆரம்பிச்சு மறைக்காததுனால இப்படி சொல்றாரு. எங்கேயான அஞ்ஞானம் சுருண்டுக்க முடியுமா, அமூர்த்தம் மூர்த்தமான பதார்த்தத்தை நம்ம விளக்க முடியும், அமூர்த்தமான இந்த அஞ்ஞானத்தை எப்படி சுருட்டி மடிச்சு எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கெல்லாம் சொல்றார், நீங்கெல்லாம் அப்படியே சப்தார்த்தத்தை எடுத்துன்னு தூஷிக்கிறாரு, இதனுடைய அபிப்பிராயம் அப்படி இல்லை, இது சும்மா திருஷ்டாந்தத்துக்கு சொல்லப்பட்டது. இதே மாதிரி அஞ்ஞானத்தை சுருட்டுறான் தண்டத்தினால அடிச்சு விரட்டுறான்னு அர்த்தம் கிடையாது எங்க, அதுக்கு அர்த்தம் சொல்றார். ததாபி காரிய அக்ஷமத்துவ சாம்மீன அபசரண சம்வேஷ்டன பக்ஷவு யோஜனை. அந்த மாடுகள்லாம் அங்கேருந்து வரட்டியாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப அந்த மாடால ஏற்படக்கூடிய காரணம் காரியம் அங்க ஏற்படுமோ, இல்லை. அங்க இருந்துட்டு அந்த மாடுகள் என்ன காரியத்தை செய்யுமோ அந்த காரியம் அந்த மாடுகள்லாம் போனதுக்கு அப்புறம் இல்லை, இதுதான் விவசாயம். அந்த பாய் விரிச்சு இருந்தால் என்ன ஒரு காரியத்தை செய்யுமோ அது சுருட்டி இருந்தால் செய்யாது, இதுதான் எனக்கு விவசாயம். இந்த திருஷ்டாந்தத்தை கொண்டு அந்த அஞ்ஞானங்கள்லாம் அங்க அந்த தம் வேலையை செய்யலேன்னு சொல்றதுக்கு திருஷ்டாந்தம் கொடுத்தேங்க தவிர, இதே போல விரட்டி ஓடி போச்சு, அது மடக்கி வச்சிருக்கு, இதெல்லாம் எனக்கு விவக்ஷிதம் இல்லை. காரிய அக்ஷமத்துவங்கிறது தான் எனக்கு அங்க விவக்ஷிதமான அர்த்தம். திரும்பி வந்துடும். யதாஹி உத்தேஜகாபாவ சககிருதஸ்ய மனேஹே பிரதிபந்தகதாயாம் உத்தேஜக சத்வே பிரதிபந்த காரிய அக்ஷமத்துவம். அங்க ஒரு க அதிகமா இருக்கு. பிரதிபந்தமே ஒரு காரியம், பிரதிபந்தம் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ததா விருத்தியபாவ சககிருதஸ்ய அஜ்ஞானஸ்ய பிரதிபந்தகதாயாம் விருத்தம் சத்யாம் தத் காரிய அனுதயா இது திருஷ்டம். இந்த பிரதிபந்தகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த உத்தேஜகம்னு இன்னும் ஒண்ணு உண்டு. இந்த அக்னி தாகத்துக்கு எரிக்கிறதுக்கு காரணம். சந்திரகாந்த மணியை கொண்டு வச்சுட்டா அப்ப அந்த அக்னி இந்த வேலையை செய்யாது. சந்திரகாந்த மணி இருக்கும் போதே சூரியகாந்த மணியை கொண்டு வச்சுட்டா அப்ப திரும்பி எரிக்க ஆரம்பிச்சிருமா. மாத்தி மாத்தி போடுறேன், அக்னி எரிக்கும், ஆனா சந்திரகாந்த மணி இருந்ததுன்னா எரிக்காது, சூரியகாந்த மணி இருந்ததுன்னா அப்ப எரிக்கும். சந்திரகாந்த மணி இருந்தாலும் அப்ப நீ சொன்னீங்க சந்திரகாந்த மணி இருந்தா எரிக்காதுன்னு சொன்னேன், சூரியகாந்த மணி இருக்கிறதுக்கும் சந்திரகாந்த மணி இருக்கே அப்ப எப்படி எரிச்சதுன்னு கேட்டா, அதுக்கு மணி சொல்லுவான்னா சூரியகாந்த மணி இல்லாத சந்திரகாந்த மணி இருக்கு, அதுதான் பிரதிபந்தகம் அப்படின்னு சொல்லுவோம். அது இருந்தா எரிக்காது. சூரியகாந்த மணியோடு சந்திரமணி சந்திரகாந்த மணி இருந்தால் ஒண்ணும் இல்லை, சூரியகாந்த மணி இல்லாத சந்திரகாந்த மணி இருந்தால் அப்போ எரிக்காது. இதுக்கு என்ன பேருன்னு கேட்டா, அக்னிங்கிறது தாகத்துக்கு காரணம், சந்திரகாந்த மணிங்கிறது பிரதிபந்தகம், சூரியகாந்த மணிங்கிறது உத்தேஜகம். பிரதிபந்தகத்தை பிரதிபந்தம் பண்ணக்கூடியது உத்தேஜகம், பிரதிபந்தம் செய்ய வேற வேலைய தடுத்து நிறுத்தி காரியத்தை உண்டு பண்ணிக்கிடுறது அதுக்கு உத்தேஜகம் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி இங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா மூணு இருக்கு. அஜ்ஞானம்ங்கிறது முதல்ல அந்த மறக்கணும், ஆவரணம் பண்ணணும். தியானம் வருங்காலத்துல அந்த அஜ்ஞானத்தினால அது பண்ண முடியாது, சரியா? இப்ப என்னாச்சு, நான் தியான அபாவம் விருத்தி அபாவம் வச்சுங்கிறா, விருத்தி அபாவ சககிருத அஜ்ஞானத்த பிரதிபந்தகதானா, விருத்தியுடைய அபாவத்தோடு சேர்ந்த அஜ்ஞானமானது விஷய அந்த காரியத்தை மறக்கணும், இதுதான் பிரதிபந்தகம். இந்த இடத்துல நான் உத்தேஜகமாக விருத்தியை போட்டு விடுறேன், விருத்தி இல்லை. இப்ப விருத்தி இல்லை, விருத்தி இருந்ததுன்னு வச்சுங்கோ, விருத்தி இருந்ததுன்னா அந்த காரியம் வர முடியுமோ? எந்த விருத்தி இல்லாத சமயத்துல இந்த எந்த காரியம் உண்டாகணுமோ அந்த காரியம் விருத்தி இருக்கும் சமயத்துல ஏற்பட முடியாது. அதனால என்னாச்சு, ததா விருத்தி அபாவ சககிருத அஜ்ஞானஸ்ய பிரதிபந்தகதாயாம், விருத்தி அபாவ சககிருதமான அஜ்ஞானம் தான் பிரதிபந்தம் பண்றது. இது எனக்கு தெரியல, இது தெரியலேன்னு செய்ய வைக்கிறது, தெரியறதுக்கு பிரதிபந்தகமா இருக்குன்னு வச்சுங்களேன். பிரதிபந்தம்னா ஆவரணம் பண்றது. இவர் போட்டிருக்காரு, கடோ பாதி இத்தியாதி விவகார உற்பத்தி பிரயோஜக அபாவ பிரதியோகிதாயா போட்டார். இந்த அஜ்ஞானம் கூட ஒரு பிரதிபந்தம் பண்றது. என்ன என்ன, கடோ பாதி எதிர்த்தா போல இருக்கக்கூடிய கடம் தெரியல, தெரியலேன்னு விவகாரத்தை ஏற்படுத்துறது இல்லையா, அது தெரியுங்கிறத பிரதிபந்தம் பண்றது, இந்த விவகாரத்தை பிரதிபந்தம் பண்றது அஜ்ஞானம். கடோ ஆத்மா பாதிச்சுருக்கா இல்லையா, பாதிச்சுருக்கு, ஆனா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப என்ன ஆச்சு, அஜ்ஞானம் வந்து அதை பிரதிபந்தம் பண்ணிடுத்துங்க. எப்ப பிரதிபந்தம் பண்ணும், விருத்தி அபாவத்தோடு சேர்ந்து இருந்தா. ஆத்மா விஷயமான விருத்தி வந்து கொடுத்தனா அப்புறம் பிரதிபந்தம் பண்ண முடியுமா, முடியாது. அப்ப ஆத்மா விஷயமான விருத்தி இருக்கே இது உத்தேஜகம், சூரியகாந்த மணி மாதிரி. அது இல்லாம இருந்து இருந்தா அஜ்ஞானம் வந்து பிரதிபந்தம் பண்ண முடியுமே தவிர, அது இருந்துருக்கா விருத்தி இருந்துருக்கா அஜ்ஞானம் பிரதிபந்தம் பண்ண முடியாது, ஞானத்தை பிரதிபந்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற. ததா விருத்தியபாவ சககிருதஸ்ய அஜ்ஞானஸ்ய பிரதிபந்தகதாயாம் விருத்தௌ சத்யாம் தத்காரிய அஜ்ஞான காரிய அனுதயா இது திருஷ்டம். இது முடிஞ்சு போச்சு. அடுத்த விஷயம், நனு சைதன்யத்திய நிரவயவத்வாத் தஸ்ய ஏகதேசேன பிரகாசோ நயுஜ்யதே. அடுத்த கேள்வி, ஆத்மா பிரகாசிக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும், பிரகாசிக்கிறதுன்னு தான் சொல்லணும். அப்புறம் எதுக்கு தியானத்துக்காக நீங்க திண்டாடுறே, அதான் தெரியறதே பிரகாசிக்கிறதே இல்லையே, பூர்ணமா பிரகாசிக்கலை பூர்ணானந்தான் அப்பிரகாசத்து அப்படின்னு தானே சொல்லுவோம். பிரகாசிக்கிறது ஆனா பூர்ணானந்தம் தெரியல அப்படின்னு அபரிச்சின்னமா தெரியல அப்படின்னா அதுல என்ன பாகம் இருக்கா? சைத்தன்யத்துல ஒரு பாகம் பிரகாசிக்கிறது, ஒரு பாகம் பிரகாசிக்கலன்னு சொல்ல முடியுமா? அது நிர்பாகம், நிரவயம். அப்ப நிரவயமான பதார்த்தத்தை பிரகாசம் தெரிஞ்சா முழுக்க தெரியணும், இல்ல முழுக்கவே தெரியலன்னு சொல்லணும். தெரியறது தெரியல அப்படி சொல்லுவார், ரெண்டுல ஒண்ணுதான் சொல்லலாம். இதுதான் கேட்கறேன் நான். சைத்தன்யத்தை நிரவயவத்வா தத்த ஏகதேசேன பிரகாசம் நயுத்தியதே, அது ஒரு ஏகதேசம் தெரிஞ்சிருக்கு பூர்ணமாக தெரியல அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னா அதுல ஒண்ணு அந்த மாதிரி பாகங்கள்லாம் இல்லை, நிரவயம். அச்சா அப்ப நடுப்புற இன்னொரு இந்த இன்னும் பூர்வபக்ஷத்தை முடிக்கல, நடுப்புற ஒரு கேள்வி அவனே கலப்பி விட்டுக்கான். ஆகாசத்தை போல இங்க கூட சொல்லலாமோ அப்படின்னு. அத்த ஆகாச இவ தத்ததர்த்தாவச்சின்னத்தம் ஏகதேச சப்தார்த்தா கடாவச்சின்ன ஆகாசம் அப்படின்னு சொல்லணும். ஆகாசத்துல பாகம் உண்டா? ஆகாசத்துலன்னு கேட்டேன்னா பாகம் கிடையாது, ஒரே ஒரு ஆகாசம் தான். அதுக்கு அவயவங்கள்லாம் ஒண்ணும் தெரியல. ஆகாசத்தை பார்க்கும்போது இது ஆகாசத்துல ஒரு பாகம், இது ஒரு துண்டம் ஆகாசம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் கடாவச்சின்ன ஆகாசம், கடாவச்சின்ன ஆகாசம்னு சொன்னேன்னா அங்க தானா பேதம் வந்து நிற்கிறது. அதுல இருந்து என்ன கிடைக்கிறது? இதுதான் ஏகதேசம். இப்ப கடா ஏகதேசம்னு சொல்றதுக்கு நிஜமான அவயவம்னு அர்த்தம் இல்லை, அந்த உபாதியால எடுத்துக்க கொள்ளப்பட்ட ஆகாசம் இவ்வளவுதான் எடுத்துக்கணும். அப்படி இதுதான் இதே மாதிரி ஆத்மாவுக்கும் சொல்லலாம் இல்லையா? அந்தகரணாவச்சின்னமாக ஆத்மா பிரகாசத்து, அனவச்சின்னமாக ந பிரகாசத்து. இது சொல்றதுல உங்களுக்கு ஒண்ணும் கஷ்டம் இருக்காதுன்னு கேட்கலாம். அதுக்கு அவரை சொல்றா பூர்வபக்ஷி, தருகி ந ஆகந்துக பதார்த்தாவச்சின்ன சைதன்யம் அனாதி அஜ்ஞானத்து விஷய. தெரியலேன்னு சொல்றது அஜ்ஞானத்துக்கு விஷயமாக ஆத்மாவை சொல்லணும். நீ என்ன சொல்றேன்னா ஏகதேசா, ஒரு ஏகதேசம் தெரியறது, ஒரு அவச்சின்னாம்சம் தெரியறது, அனவச்சின்னாம்சம் தெரியலேன்னு சொல்றியே. இந்த அவச்சின்னாம்சம்னு சொல்றது அந்த அவச்சேதகம் வந்தது, அது எப்போ வந்தது? அப்புறமா வந்தது தானே, இப்ப வந்தது. அது ஆகந்துக்கம், அஜ்ஞானத்துக்கு பிறந்ததுக்கு அப்புறம் வந்திருக்குது. அஜ்ஞானம் பிறந்திருக்கேன் சும்மா சொல்றேன், அஜ்ஞானம் முன்னாடியிலேருந்தே இருக்குன்னு சொல்றேன். அஜ்ஞானத்துக்கு அப்புறம் வந்தது இந்த அவச்சேதகங்கள்லாம். அப்ப இருக்கும் அதுக்கு முன்னாடி அஜ்ஞானத்துக்கு எப்படி இருந்தது? சம்பூர்ணத்தை தானே மறைச்சிட்டு இருந்தது. அப்ப எப்படி திடீர்னு ஒரு ஏகதேசத்துல இதை பிரகாசிக்க ஆரம்பிக்க முடியும் இல்லையா? அதனால இந்த அவச்சேதகங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியே அந்த இருக்கிற அஜ்ஞானம் பூர்ணமாகத்தானே அந்த அஜ்ஞானத்தை அந்த ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கும். எப்படி ஏகதேசத்தை மறைச்சு ஏகதேசத்தை பிரகாசிக்க விடும் அப்படின்னு கேட்கிறான். தருகி ந ஆகந்துக பதார்த்தாவச்சின்ன சைத்தன்யம் அனாதி அஜ்ஞானத்தை விஷயம்னா, நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த ஏகதேசாவச்சின்னம் அஜ்ஞானத்துக்கு விஷயம், ஏகதேசாவச்சின்னம் அஜ்ஞான விஷயமா இல்லைன்னு சொல்றேளே, இது சரியாது. நிர்விஷயத்திய ஆபரணத்திய அயோகா. சரி, அதை விட்டுட்டு வெறும் ஆவரணம் இருந்தது, அப்புறமா அது அவச்சின்னமாச்சுன்னு சொல்லாமான்னு சொன்னா விஷயம் இல்லாம ஆவரணம் கிடையாது, மறக்கிறதுக்கு விஷயம் வேணும். தத்தேதம் தருகி அவ்யாகிருதமாசி தன் நாமரூபாபியாமேவ வியாக்கிரியத அப்படின்னு சொல்ற சொல்றச்சே அவ்யாகிருதம் தன் நாமரூபாபியாமேவ இல்ல நைவேக கிஞ்சன் தத்தேதம் இல்ல நைவேக கிஞ்சன் ஆக்ர ஆசீத் மிருத்யுனை வேதம் ஆவிருதமாசீத் அப்படின்னு புகதாரணி. நைவேக கிஞ்சன் ஆக்ர ஆசீத் ஒண்ணுமே இருக்கல அப்படின்னு நம்ம அர்த்தம் சொன்னோம்னா, அப்ப எப்படி மிருத்யுனா இதம் ஆவிருதமாசீத்து? என்ன ஆவிருதமாசீத்து? ஆவிருத்தமா ஒண்ணு விஷயம் இருந்தா தானே ஆவிருதமாசீத்துன்னு சொல்றதுக்கு? ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா ஆவரணமும் இல்லை ஆவிருதமும் இல்லை, சரியா வராது. அதனால அந்த நைவேக கிஞ்சனாகிற ஆசீத்துங்கிறதுக்கு அப்படி அப்படியே அர்த்தம் எடுத்துக்க கூடாதுன்னு பாஷிகாரர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விஷயம் இல்லாமல் ஆவரணம் இருக்க முடியாது, அதனால அவசியம் அந்த விஷயம் சொல்லிதான். அப்ப இப்படி சொல்லலாமே, விஷயம் சொல்லலாம் பிராக் அனவச்சின்ன ஆபரணமேவ இதானியும் அவச்சின்ன ஆபரணம் ஜாத்தம் இப்படி சொல்லாமேனா இத்தியப்பினா, முதல்ல அனவச்சின்ன சைத்தன்யத்தை தான் ஆவரணம் பண்ணிட்டு இருந்தது, அவச்சேதகம் வந்ததுக்கு அப்புறம் அவச்சின்னத்தை மறைக்க ஆரம்பிச்சுட்டு அப்படி சொல்லலாமே. பிரதம முதல்ல அனவச்சின்ன ஆவரணம், அப்புறமா அவச்சின்ன ஆவரணம் இப்படி பிரிச்சுக்கலாமேனா, அதுவும் தப்புதான். அவச்சின்ன சைதன்ய ஜானேனைவ அனவச்சின்ன ஆவரண நாசாபத்து, அதே ஆவரணம், ஒரு ஆவரணம் முதல்ல அதுக்கு அனவச்சின்ன சைத்தன்யம் விஷயமா இருந்தது, அப்புறமா அது அவச்சின்னமா ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா அவச்சின்ன விஷயத்த தியானத்தினால இந்த ஆபரணம் போச்சுன்னா நேரம் மோட்சமே வரணும். ஏன்னா ஒரே ஒரு ஆபரணம் தானே, அனவச்சின்ன சைதன்ய விஷயகமான அதே ஆபரணம் அவச்சின்னத்தை விஷயமாக கொண்டதானது அப்படின்னு சொன்னால், இதை நிவர்த்தி பண்ணக்கூடிய சாதாரண லௌகிக ஞானத்தினால அது அந்த ஆபரணம் போகணும்னு ஆயிடும். ஏன்னா அதே ஆபரணம் தான் இதுங்கிறதுனால அது. அதனால இந்த விஷயம் தப்பு. அவச்சின்ன சைதன்ய ஞானியினைவ அனவச்சின்ன ஆபரண நாசாபத்து ஏதேனா வியக்திதபூர்வம் ஜாதிரிவ விஷயாத் பூர்வம் அஜ்ஞானம் அஸ்தி இது நிரஸ்தம் இது சே. இதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம், ஜாதி முதல்ல வந்ததா வியக்தி முதல்ல வந்ததா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றதுன்னா, வியக்தி வர்றதுக்கு முன்னாடி ஜாதி இருக்கு, ஜாதி அனாதியா இருக்கு, வியக்தி வந்துட்டு வந்துட்டு போறது. அதனால என்ன சொல்ல வேண்டியதுன்னா, வியக்திக்கு முன்னாடி ஜாதி இருந்தது, ஆனால் ஜாதிக்கு எது ஆச்சரியம் அப்படின்னு கேட்டால் வியக்தி தான் ஆச்சரியம். ஜாதி எங்க இருக்கும், வியக்தியில இருக்கும். வியக்தி வர்றதுக்கு முன்னாடி இருந்தது எங்க இருந்ததுன்னு கேட்டா ஆ காலத்துல இருந்ததுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரி இது முதல்லயே அவச்சேதகங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடிக்கே அஜ்ஞானம் இருந்தது, அதுக்கப்புறம் அந்த அவச்சின்னம் அதுக்கு விஷயமா போயிடுதுன்னு சொல்லலாமேன்னு கேட்டா அதுவும் இதே மாதிரிதான் சொல்ல முடியாது. நிரஸ்தம் இது ஏன்னா, ஏன்னா இதனால போயிடும். அவச்சின்ன விஷயகமாக அந்த ஆவரணத்தை சொல்லிட்டா அவச்சின்ன ஞானத்தினால அதுக்கு நிவர்த்தியாகி மோட்சம் பெற வேண்டியதாக அனாதி அஜான விஷயே அநாதி சைத்தன்யே தத்ததாகந்துக பதார்த்தாவச்சேத அபிபகமா. அதனால தான் இந்த ஜாகிரதையா சொல்லியிருக்கார், அவச்சின்ன சைத்தன்யம் அஜானத்துக்கு விஷயம் இல்லை, வெறும் சைத்தன்யம் தான் அஜானத்துக்கு விஷயம். அஜானமும் அனாதி, சைத்தன்யமும் அனாதி. அதனால அஜானம் எப்போதும் சவிஷேகமாக இருந்துருக்கு. அந்த விஷயமான சைத்தன்யத்தை அப்புறமா வரக்கூடிய உபாதியானது உபகிதமாக ஆக்கிடுறது, அவச்சின்னமாக ஆக்கிடுறது. அதனால அது விஷயம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர, இந்த ரூபத்துல அதுக்கு விஷய அஜான விஷயத்துவம் கிடையாது. இதைத்தான் சொல்லியிருக்க, ஆச்சரியத்துவ விஷயத்துவ பாவினி நிர்விபாக சித்திரேவ கேவலா இத்தியுக்தத்வா. எதவச்சின்ன கோச்சராஜ விற்பிஹி தடவச்சேதேனைவ ஆவரணாபசரணார் அனவச்சின்ன சைத்தன்ய ஆவரண பங்க பிரசங்கா. அப்போ ஒரே ஆவரணம் தான், அந்த சுத்த சைத்தன்யத்தை அஜானம் மறைக்கிறது. அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்ட அந்த சைத்தன்யம் உபாதியால அவச்சின்னமா போச்சு, உபாதியால அவச்சின்னமான சைத்தன்யத்துக்கு தியானம் வந்து கொடுத்து அப்படின்னா அதுதானே போகணும் அப்படின்னு கேட்டா இல்லை. அந்த ஏகதேசேன எதவச்சேதேன எந்த உபாத்தியவச்சேதேன தியானம் ஏற்பட்டுதோ அந்த உபாத்தியவச்சேதேன தான் அந்த அதை மறைக்கக்கூடிய அந்த அம்சத்துலதான் அந்த ஆவரணத்துக்கு நிவர்த்தி ஏற்பட்டுது, பூர்ணமா நிவர்த்தி ஆகும். ஏன்னா சமான விஷயத்துவம் வரும். அஜானத்துக்கு விஷயம் சுத்த ஆத்மான்னு சொல்லுங்க, சுத்த ஆத்ம ஜானம் இப்ப வந்ததோ வரல, உபாதிக்குள்ள அவச்சின்ன ஆத்ம ஜானம் தானே வந்தது. இதனால அது போக முடியாது. அந்த உபாதிக்குள்ள அஜானம் மறைக்காம கொஞ்சம் நிவர்த்தி ஆச்சுன்னு சொல்லாமே தவிர பூர்ணமாக அஜான நிவர்த்தியானதாக சொல்ல முடியாது. அதேவ விற்பி விஷயாவச்சின்ன சைதன்யா பிராக் அஜானம் அஸ்தீத்யபிப்பிராயேன விஷயாத் பிராக் அஜ்ஞானம் அஸ்தி இது சாதுத்தம். இதான் விஷயாத் பூர்வம் அஜ்ஞானம் அஸ்தின்னு சொன்னது தப்பு இல்லை. இது என்ன அர்த்தம்னு கேட்டா, விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் விஷயாவச்சின்ன சைத்தன்யம் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி வெறும் சைத்தன்ய விஷயகமான அஜ்ஞானம் அங்க இருக்கு. அதான் விஷயாத் பிராக் அஜ்ஞானம் அஸ்தி, விஷயம் வரத்துக்கு முன்னாடி. அப்படின்னா என்னாச்சு, சைத்தன்யமே வரத்துக்கு முன்னாடின்னு அர்த்தம் கிடையாது. இந்த விருத்தி விஷயம் இருக்க, விருத்திக்கு விஷயம் என்ன, விருத்திக்கு விஷயம்ங்கிறது அவச்சின்னம் தானே. இந்த அவச்சின்னம் வர்றதுக்கு முன்னாடியே அஜ்ஞானம் இருக்குன்னு அது கருத்து. இது சாதுத்தம் தஸ்மாத் அதிஷ்டான சைதன்யம் சுவாத்தியஸ்தம் பாசயதி இது சித்தம். இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணினதுனாலே இந்த விஷயத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய சைதன்யம் எதுன்னு சொன்னா, அந்த விஷயத்துக்கு எதுக்கு எது அதிஷ்டானமோ, எந்த சைதன்யத்துல அந்த விஷயத்துக்கு அத்தியாசம் ஏற்பட்டிருக்கோ அந்த சைதன்யம் தான் சுவாத்தியஸ்தம் விஷயம் பாசயதி, தன்னிடத்துல அத்தியஸ்தமா இருக்கக்கூடிய விஷயத்தை பிரகாசப்படுத்துறது, தெரியும்படியாக பண்றது. இவ்வளவு